அவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனச் செய்திலிருந்து வாசகம். பிரிவு 14 இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையில் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் வழியில் நடப்போம், அவரின் பிள்ளைகளாய் வாழ்வோம். 1696 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 தேதி நேபில்ஸ் என்கிற நகரத்திலே செல்வ செழிப்பான குடும்பத்திலே ஒரு குழந்தையானது பிறந்தது. ஆடம்பரமும் அலங்கார தோற்றமும் படைவீரர்களின் அணிவகுப்பும் அங்கு இருந்தவர்களுடைய மகிழ்ச்சியான கீதங்களுக்கு மத்தியிலே அந்த குழந்தையானது துள்ளி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்தது. தன்னுடைய பெற்றோர் இவ்வளவு செல்வ செழிப்பான குடும்பத்திலே தன்னை பெற்றெடுத்திருக்கிறார்களே என்று அந்த குழந்தை மகிழ்ந்தாலும், சிறு வயது முதலே அறிவிலும் ஆற்றலிலும் ஞானத்திலும் செய்யக்கூடிய செயல்களிலும் நேர்த்தியும் நுணுக்கமும் கொண்டதாக இருந்தது. எனவே அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை கண்ட ஒவ்வொருவருமே, இந்த குழந்தை ஒரு நாளிலே ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்து விடும், அந்த இடத்திலே நிற்கிற பொழுது எல்லா மக்களும் இந்த குழந்தையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் என்று முன்கூட்டியே முன்னரே எல்லோரும் பாராட்ட ஆரம்பித்தனர். மக்களுடைய எண்ணம் போலவே அந்த குழந்தை படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்தோங்கி தலை சிறந்த வழக்குரைஞராக அந்த நேபில்ஸ் நகரத்திலே உருமாறினார். எத்தகைய வழக்கை அவரிடம் கொடுத்தாலும் அத்துணை வழக்குகளையும் பிரித்து மேய்ந்து வெற்றி வாகை சுடுகிற மனிதராக, தலை சிறந்த வழக்குரைஞராக அவர் அங்கே அந்த நகரம் முழுவதும் பேசப்பட்டார். எந்த ஒரு வழக்கிலும் தோல்வியை சந்திக்காத அந்த மனிதர் திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்வியை ஒரு வழக்கிலே சந்திக்கொண்டிருந்தது. புகழ், பட்டம், பாராட்டு, மரியாதை என்று இத்தகைய வழிகளிலெல்லாம் பயணம் மேற்கொண்டிருந்த அவர் சோகம், துயரம், தோல்வி, விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, அவமானம் என்னும் வழிகளிலே பயணம் மேற்கொள்ளுகிற சூழல் உருவானது. இதுவரை வெற்றிகளை எல்லாம் குவித்து கொண்டு வந்த அந்த வழக்குரைஞர் முதல் முறையாக தோல்வியை அனுபவித்ததால் அவர் அங்கே மனமுடைந்து அமருகிறார். அப்போது ஆண்டவருடைய அழைப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை அவர் ஆழமாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டதால் இதுவரை நடந்து வந்த வழிகளையெல்லாம் எல்லாம் எவற்றை அவர் கண்டாரோ அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வழியை தேர்ந்தெடுப்பதிலே கவனம் செலுத்துகிறார். இதுதான் ஆண்டவர் எனக்கென கொடுக்கின்ற, இதுதான் ஆண்டவர் என்னுடைய வாழ்வுக்காக திட்டமாக வைத்திருக்கிற வழிமுறை என்று ஏற்றுக்கொண்டு அவர் பயணத்தை தொடங்குகிறார். சிறந்த மறையுரையாளராகவும் எழுத்தாளராகவும் ஒரு சபையை நிறுவி அந்த சபையினுடைய நிறுவனராகவும் அங்கே மாறி கிறிஸ்தவ மக்களை ஒன்று சேர்த்து ஆண்டவருடைய வழி இதுதான், இதிலே நீங்கள் பயணிங்கள், கிறிஸ்துவினுடைய அருளை பெற்று மகிழுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு தன்னுடைய வாழ்வினுடைய வழியை ஆண்டவர் பக்கமாக திருப்புகிறார். அவர்தான் புனித அல்போன்ஸ் லிகோரி என்று சொல்லப்படுகிற புனிதராவார். 1839 அவரை திருச்சபையில் புனிதராக உயர்த்துகிறார்கள். இறை இயேசுவில் இனியவர்களை, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வழிகளை தேர்ந்தெடுக்கின்றோம், எத்தனையோ வழிகளை உருவாக்கி அந்த வழிகளிலெல்லாம் நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய கனவு, நம்முடைய எதிர்பார்ப்பு என்று நம்மை சார்ந்த திட்டங்களுக்கு அடிப்படையிலே வழியையும் வழிமுறைகளையும் உருவாக்குகின்றோம். ஆனால் இன்றைய நாள் இறைவாக்கு
வழிபாடு
கொண்டாடி மகிழ்கின்ற இந்த இரண்டு புனிதர்களான பிலிப்பும் யாக்கோபும் எதை படிப்பினையாக நமக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் காட்டுகின்ற வழியினில் யார் பயணம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ற உன்னதமான செய்தியை வழங்குகின்றன. கொரோனா தொற்றினுடைய கொடூரமான பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எந்த வழியில் எங்கிட்டு போனாலும் கொரோனா வந்து வெப்பன் மாதிரி தாக்குது சாமி. இந்த நேரத்தில் போய் நீங்கள் வழியை தெரிந்தனுங்க, ஆண்டவரை நோக்கி போங்க, அங்கிட்டு போனால் ஆசிர்வாதம், இங்கிட்டு வந்தால் இரக்கம் என்று சொல்கிறீர்களே என்று புலம்புகிற மனிதர்களுக்கு மத்தியில் புகலிடமாக ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற உன்னதமான வழியினை பற்றி தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தொடக்கத்திலே தோமாவை நோக்கி நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த வழியும் வாழ்வும் உண்மையும் யார்? இயேசுதான் வழியும் வாழ்வும் உண்மையுமாக இருக்கிறார். இதற்கடுத்ததாக தான் பிலிப்பு என்ன கேட்கிறார்? தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவை பொறுத்தவரை தந்தை என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளவில்லையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படி என்றால் யார் ஒருவர் இயேசுவின் வழியில் பயணம் மேற்கொள்கிறாரோ அவர்கள் தந்தையை அடைகிறார்கள், தன்னால் மாட்சிமை பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய குறிக்கோளாக இருந்ததை ஒழிய இயேசு வேறு தந்தை வேறு என்று பிரித்து பார்க்கின்ற சீடர்களுக்கு மத்தியிலே நாங்கள் இருவரும் ஒன்றுதான். எனவே இந்த ஒன்றிப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய பாதையிலே அந்த வழியிலே நீங்கள் பயணம் மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் என்னை போன்றே தந்தையை நீங்கள் மாட்சிப்படுத்துவீர்கள். ஏன், என்னை காட்டிலும் நீங்கள் என்னிடம் நம்பிக்கை வைப்பவராக செயலாற்றுவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் தேர்ந்தெடுக்கின்ற வழி ஆண்டவருடைய வழியாக இருந்தது என்று சொன்னால் நாம் சேருகிற இடம் ஆண்டவருடைய இல்லிடமாக புகலிடமாக அறையும் அரணும் கோட்டையும் கேடையுமாக இருக்கிற ஆண்டவருடைய மாட்சிமைக்கு அரியணைக்கு அருகிலே வீற்றிருப்பவர்களாக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாம் எங்கே செல்லுகிறோம் என்றால் இந்த உலகம், இந்த உடல் சார்ந்த உணர்வு சார்ந்த இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை மையப்படுத்திய சாத்தான் காட்டுகிற வழியிலே பயணம் மேற்கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிற மக்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். பலவற்றை உங்களிடத்திலே சொன்னோம், இவற்றையெல்லாம் செய்யுங்கள் இவற்றையெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொன்னோம், நீங்கள் ஆண்டவரை தேடி வாருங்கள் என்று சொன்னோம், ஆனால் இவற்றையெல்லாம் நீங்கள் விடுத்துவிட்டு மீண்டுமாக கடவுளை புறம்பை வைத்து வாழுகிற மனிதர்களாக இருக்கிறீர்களே, அப்படி என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க அழைக்கப்பட்ட வழியினை மாறி செல்கிறீர்களே, இது உங்களுக்கு உகந்ததா என்று அங்கே கேள்வி எழுப்பப்படுகிறது. இத்தகைய கேள்வியானது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக பொருந்தும் அன்புக்குரியவர்களை. இவற்றிலிருந்தெல்லாம் மாறி ஆண்டவருடைய வழியை எப்படி தேர்ந்தெடுப்பது, இதைத்தான் எரேமியா புத்தகம் 21:1 இறைவார்த்தை தொடங்கி நாம் வாசிக்க கேட்க அதன் 11 இறைவார்த்தையிலே இவ்வாறாக கொடுக்கப்படுகிறது. நல் வாழ்விற்கான திட்டங்களை தான் கடவுள் கொடுக்கிறாரே ஒழிய கேடு விளைவிப்பதற்கான திட்டங்களாக கடவுளுடைய திட்டங்கள் இல்லை என்று பார்க்கிறோம். நாமும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களும் மேற்கொள்ளுகிற எல்லா திட்டங்களும் எப்படி இருக்கிறது என்றால் அடுத்தவரின் வாழ்வை கெடுக்கக்கூடிய திட்டங்களாக இருப்பதால் தான் நாம் செல்லுகிற வழியும் மேற்கொள்ளுகிற பயணங்களும் தேர்ந்தெடுக்கிற வழிகளும் எல்லாமாக அங்கே தடைபடுகிற தடுத்து நிறுத்துகிற தடுப்பு அணைகளை தாண்டி செல்ல முடியாத ஒரு பயணமாக இருக்கிறது. ஆனால் கடவுள் கொடுக்கிற அல்லது கடவுளின் வழியிலே செல்லுகிற பொழுது தடைகளை தாண்டி ஆண்டவருடைய பாதத்திலே அவரின் தாங்குதலுக்கு உட்படுகிற மக்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் எது கடவுளுடைய வழி என்று பார்க்கின்ற பொழுது மீகா புத்தகம் 6:9 இறைவார்த்தையிலே இவ்வாறாக வாசிக்கிறோம். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலும் இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள்வதிலும் கடவுள் முன் தாழ்ச்சியாக வாழ்வதை காட்டிலும் வேறு எதை கடவுள் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார்? இப்படி என்றால் ஆண்டவரை அடைய வேண்டுமென்றால் மூன்று வழிகள்தான் நமக்கு. 1, நேர்மையை கடைபிடித்தல். 2, இரக்கம் காட்டுவதில் நாட்டம் கொள்தல். 3, கடவுளுக்கு முன்பாக தாழ்ந்து பணிந்து நிற்பது. இது அவ்வளவு எளிதல்ல அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் நாம் பாவம் புண்ணியம் இந்த இரண்டிற்கு இடையிலே நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறோம், வழிகளை அமைத்து கொள்கிறோம். பாவத்தின் காரணமாக வழிகளை தேர்ந்தெடுத்தோம் என்றால் நாம் பாவ குழிக்குள் அல்லவா போய் விழுகிறோம். அதற்கு மாறாக புண்ணிய வழிகளை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆண்டவரே நம்முடைய புகழிடம் என்று சொல்லி அவரை நோக்கி நம்முடைய வழியை உருவாக்குகிறோம். எது பாவங்கள் எது புண்ணியங்கள் என்று பார்த்தோம் என்றால் திரு அவை இப்படியாக படிப்பினையை கொடுக்கிறது. 7 தலையான பாவங்களாக அவை சொல்வது இவைகளைத்தான்: தற்பெருமை, சீற்றம், காமவெறி, பேராசை, பெரும் தீனி விரும்புதல், பொறாமை, சோம்பல். இந்த ஏழின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஏழின் அடிப்படையிலே நம்முடைய வழிகளை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், அதை ஆண்டவருடைய வழியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அது ஆண்டவரை நம்மிடமிருந்து பிரித்து எடுக்கிற சாத்தானின் வழியாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதற்கு எதிர்மாறாக ஏழு வகையான புண்ணியங்களை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவைகள்தான் தாழ்ச்சி, பொறுமை, கற்பு, தாராள குணம், உண்ணல், பிறரன்பு, சுறுசுறுப்பு. இந்த ஏழு வகைகளில் தங்களுடைய வழிகளை யார் அமைத்து கொள்ள ஆசைப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் நிச்சயமாக தன்னுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழே வழிநடத்தி செல்லுகிறார் என்பதுதான் இன்றைய புனிதர்கள் இருவரின் வாழ்விலிருந்து நாம் பார்க்கிறோம். காரணம், இந்த புனிதர்கள் ஆண்டவருக்கு விரோதமான வழிகளை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக ஆண்டவரிடத்தில் எவையெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்க்குமோ, ஆண்டவரிடத்தில் எவையெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான தகுதியுடைய மனிதர்களாக, பொருட்களாக, சடங்குகளாக, சட்ட திட்டங்களாக இருந்தனவோ அவற்றையெல்லாம் நுணுக்கமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கையிலே அவர்கள் ஆண்டவருக்கு உரிய சீடர்களாக, ஆண்டவருக்கு உரிய வழியினை தேர்ந்தெடுத்த மனிதர்களாக வாழ்கிறார்கள். நீங்களும் நானும் இன்றைய நாளில் இத்தகைய ஆண்டவருக்கு உரிய வழியை தேர்ந்தெடுக்க தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக அன்புக்குரியவர்களை, ஒரே ஒரு மனிதருடைய வாழ்வின் பின்னணியில் நாம் எத்தகைய சூழலில் பயணித்தாலும், எத்தகைய துன்பங்களை அனுபவித்தாலும், எத்தனைய வேதனையில் மூழ்கி போயிருந்தாலும், ஆண்டவரின் வழியில் நடந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய கையிலே தாங்குகிறார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் யோபு புத்தகம் 5:8 இறை வார்த்தையில் இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் கடவுளையே நாடுவேன், அவரிடம் மட்டுமே என் வழக்கை ஒப்புவிப்பேன். ஆராய முடியாத பெரியவனவற்றையும் எண்ணிலடங்கா வியத்தகு செயல்களையும் செய்பவர் அவரே என்று எவ்வாறு யோபு தன்னுடைய வழியை ஆண்டவருடைய கையில் ஒப்படைத்து அவரின் வழியாக மாற ஆசைப்பட்டாரோ, அதே போன்று நாமும் செல்வோம். அப்பொழுது இறைவனின் வழி எது என்பது தெளிவாய் நமக்கு புரியும். அப்போது என் விருப்பம் அல்ல, எல்லாம் ஆண்டவரின் விருப்பம் என்று நாமும் இயேசுவை போன்று இரு கரங்களையும் விரித்து ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். இதைத்தான் யோவான் அச்செய்தி 5:30 இறை வார்த்தையில் இவ்வாறாக ஆண்டவரின் கையில் நம்மை ஒப்படைக்கும் நிகழ்வாக வார்த்தையாக இருக்கிறது. என் விருப்பத்தை அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆமீன்.